என்று இன்றும் ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் மேல் வந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் மேல் வந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம்.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இவ்வகை தீய சக்தி, இவ்வகை பேய் இறை வேண்டலாலும் உபவாசத்தினாலும் அன்றி வேறு எதனாலும் வெளிவராது. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, வி ஃபீஸ்ட் டு செலிப்ரேட், வி ஃபாஸ்ட் டு டிரான்ஸ்ஃபார்ம் என்று ஆங்கிலத்தில் அழகாக சொல்லுவார்கள். நாம் கொண்டாடுவதற்கும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் ஏகப்பட்ட கொண்டாட்டங்களை கொண்டாடுகின்றோம். ஆனால் மனம் மாறுவதற்கு நாம் உபவாசம் இருக்க வேண்டும் என்பதை தெள்ள தெளிவாக எடுத்து கூறுகின்றார்கள். பேய் பிடித்த ஒரு சிறுவனை அப்போஸ்தலர்களிடத்தில் கொண்டு வரும் பொழுது அந்த சீடர்கள், இயேசுடைய சீடர்கள், இயேசுவிடமிருந்து வல்லமை பெற்றவர்கள் அவரை குணமாக்க முடியவில்லை. ஆனால் ஆண்டவர் இயேசு அந்த சிறுவனை குணமாக்குகின்றார், தீய சக்தியிலிருந்து அவனுக்கு விடுதலையை கொடுக்கின்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று நம்மிலும் இறை சக்தி, இறை வல்லமை அதிகமாக கிடைக்க வேண்டுமென்றால் பொறாமை, வன்மம், பழிவாங்கும் எண்ணம், புறணி பேச்சு போன்ற எத்தனையோ தீய குணாதிசயத்திலிருந்து, தீய சக்திகளிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டுமென்றால் உபவாசம் இருந்து இறை வேண்டல் செய்ய வேண்டும். இடைவிடாது இறைவனிடம் ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரோடு இணைந்திருக்கும் பொழுது அழகையின் தூண்டுதல் நம்மை ஒன்றும் செய்ய இயலாது. எனவே அன்பு நெஞ்சங்களே, ஒரு நிமிடம் கண்களை மூடி கரங்களை குவித்து நம்மையே சுய ஆய்வு செய்து பார்ப்போம். நம்மிடம் இருக்கின்ற தீய எண்ணங்கள், தீய பழக்க வழக்கங்கள், பொறாமை குணம், கட்சி மனப்பான்மை, புறணி பேசும் எண்ணம், புறணி பேசும் செயல் போன்ற எத்தனையோ தீய சக்திகள் நம்மிடத்தில் ஆதிக்கம் செய்கின்றன. நம்முடைய ஆணவம், அகங்காரம் நம்மை ஆட்டி படைக்கின்றது. எனவே இந்த நல்ல நேரத்தில் ஆண்டவருடைய பாதத்தில் கல்வாரி திருப்பிடியில் பங்கெடுக்க தகுதியோடு அவருடைய ஆசிரை முழுமையாக பெற தடையாக இருக்கின்ற இப்பேற்பட்ட தீய எண்ணங்களுக்காக, தீய செயல்களுக்காக, தீய பழக்க வழக்கங்களுக்காக கடவுளிடம் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்வு களைத்து செல்வாராக.
ஆமென்.
இரக்கமாயிரும் இயேசுவே, இரக்கமாயிரும்.
இறக்கமாயிரும் இயேசுவே இறக்கமாயிரும் ஆண்டவரே இறக்கமாயிரும்
மன்றாடுவோமாக இறைவா உண்மையும் நேர்மையும் உள்ள நெஞ்சங்களில் நீர் குடிகொள்வதாக உறுதி அளித்துள்ளீரே எங்கள் உள்ளங்களில் நீர் தங்குவதற்கு ஏற்றவாறு நாங்கள் அனைவரும் வாழ எங்களுக்கு அருள் புரிவீராக உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ
முதல் வாசகம். உங்கள் உள்ளத்தில் கட்சி மனப்பான்மை இருந்தால் அதை பற்றி பெருமை பாராட்ட வேண்டாம். திருத்தூதர் யாக்கோப்பு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 3:13-18 முடிய. அன்புக்குரியவர்களே, உங்களிடையே ஞானமும் அறிவாற்றலும் உடையவர் யாராவது இருந்தால் ஞானம் தரும் பணிவாலும் நன்னடத்தையாலும் அவற்றை காட்டட்டும். உங்கள் உள்ளத்தில் பொறாமையும் மன கசப்பும் கட்சி மனப்பான்மையும் இருக்குமானால் அதை பற்றி பெருமை பாராட்ட வேண்டாம். உண்மையை எதிர்த்து பொய் பேச வேண்டாம். இத்தகைய ஞானம் விண்ணிலிருந்து வருவது அல்ல, மாறாக மண்ணுலகை சார்ந்தது. அது மனித இயல்பு சார்ந்தது, பேய்த்தன்மை வாய்ந்தது. பொறாமை கட்சி மனப்பான்மை உள்ள இடத்தில் குழப்பமும் எல்லா கொடுஞ்செயல்களும் நடக்கும். விண்ணிலிருந்து வரும் ஞானத்தின் தலையாய பண்பு அது தூய்மையாக்கும். மேலும் அது அமைதியை நாடும், பொறுமை கொள்ளும், இணைந்து போகும். இரக்கமும் நற்செயல்களும் நிறைந்தது, நடுநிலை தவறாது, வெளிவேடமற்றது. அமைதியை ஏற்படுத்துவோர் விதைத்த அமைதி என்னும் விதையிலிருந்து நீதி என்னும் கனி விளங்குகிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. திருச்சட்டம் நிறைவானது, அது புத்துயிர் அளிக்கின்றது. ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது, எளியவருக்கு அது அளிக்கின்றது. நியமங்கள் சரியானவை, அவை இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவரின் கட்டளைகள் ஒளிமயமானவை, அவை கண்களை உயிர்விக்கின்றன. ஆண்டவரின் நியமங்கள் சரியான அச்சம் தூயது, அது என்னாலும் நிலைத்தீருக்கும். ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையானவை, அவை முற்றிலும்
இருப்பாராக.
புனித
மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். மார்க்கு நற்செய்தி 7:9, இறை திருவசனங்கள் 14-29 முடிய. அக்காலத்தில் பேதுரு, யாக்கோப்பு, யோவான் ஆகிய மூவரும் மற்ற சீடரிடம் வந்தபொழுது பெருந்திரளான மக்கள் அவர்களை சூழ்ந்திருப்பதையும் மறைநூல் அறிஞர் அவர்களுடன் வாதாடுவதையும் கண்டனர். மக்கள் அனைவரும் இயேசுவை கண்டவுடனே மிக வியப்புற்று அவரிடம் ஓடிப்போய் அவரை வாழ்த்தினர். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இவர்களோடு எதை பற்றி வாதாடுகிறீர்கள் என்று கேட்டார். அப்போது கூட்டத்திலிருந்து ஒருவர் அவரை பார்த்து, போதகரே, தீய ஆவி பிடித்து பேச்சிழந்த என் மகனை உம்மிடம் கொண்டு வந்தேன். அது அவனை பிடித்து அந்த இடத்திலேயே அவனை கீழே தள்ளுகிறது. அவன் வாயில் நுரை தள்ளி பற்களை நெருக்கிறான். உடம்பு விரைத்து போகிறது. அதை ஓட்டிவிடும்படி நான் உம் சீடரிடம் கேட்டேன். அவர்களால் இயலவில்லை என்று கூறினார். அதற்கு அவர் அவர்களிடம், நம்பிக்கையற்ற தலைமுறையினரே, எவ்வளவு காலம் நான் உங்களோடு இருக்க இயலும்? எவ்வளவு காலம் நான் உங்களை பொறுத்து கொள்ள இயலும்? அவனை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று கூறினார். அவர்கள் அவனை அவரிடம் கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடன் அந்த ஆவி அவனுக்கு வலிப்பு உண்டாக்க அவன் தரையில் விழுந்து புரண்டான். வாயில் நுரை தள்ளியது. அவர் அவனுடைய தந்தையை பார்த்து, இது இவனுக்கு வந்து எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவர், குழந்தை பருவத்திலிருந்து இது இருந்து வருகிறது. இவனை ஒழித்துவிட தீயிலும் தண்ணீரிலும் பலமுறை அந்த ஆவி இவனை தள்ளியதுண்டு. உம்மால் ஏதாவது செய்ய இயலுமானால் எங்கள் மீது பரிவு கொண்டு எங்களுக்கு உதவி செய்யும் என்றார். இயேசு அவரை நோக்கி, இயலுமானாலா? நம்புகிறவருக்கு எல்லாம் நிகழும் என்றார். உடனே அச்சிறுவனின் தந்தை, நான் நம்புகிறேன், என் நம்பிக்கையின்மை நீங்க உதவும் என்று கதறினார். அப்போது மக்கள் கூட்டம் தம்மிடம் ஓடி வருவதை இயேசு கண்டு அந்த தீய ஆவியை அதட்டி, ஊமை செவிட்டு ஆவியே, உனக்கு கட்டளையிடுகிறேன், இவனை விட்டு போ, இனி இவனுள் நுழையாதே என்றார். அது அலறி அவனுக்கு மிகுந்த வலிப்பு உண்டாக்கி வெளியேறியது. அச்சிறுவன் செத்தவன் போலானான். ஆகவே அவர்களுள் பலர் அவன் இறந்து விட்டான் என்றனர். இயேசு அவன் கையை பிடித்து தூக்கிவிட்டார். அவனும் எழுந்தான். அவர் வீட்டில் நுழைந்ததும் அவருடைய சீடர் அவரிடம் தனிமையாக வந்து, அதை ஏன் எங்களால் ஓட்ட இயலவில்லை என்று கேட்டனர். அதற்கு அவர், இவ்வகை பேய் இறை வேண்டலினாலும் நோன்பினாலும் அன்றி வேறு எதனாலும் வெளியேறாது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. உபவாசித்து உடலை ஒருத்து, உபவாசித்து உடலை ஒருத்து, ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணுமே, நான் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணுமே. இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, உபவாசித்து ஜெபித்தால் தீய சக்தி நம்மிடமிருந்து அகலும் என்ற ஒரு மைய கருத்தை ஆண்டவர் இன்று நமக்கு எடுத்துரைக்கின்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடவுளுடைய வல்லமையை நாம் அடைய வேண்டுமென்றால் நாம் ஒரு சில தியாகங்கள் செய்தாக வேண்டும். நாம் செய்யும் தியாகங்களில் மிகவும் மிகவும் அற்புதமானது, அபிஷேகத்தை கொடுக்கக்கூடியது என்னவென்றால் உடலை ஒருத்து உபவாசம் இருப்பது. இன்றைக்கு மனிதர்களால் கைவிடப்பட்ட, குறிப்பாக கத்தோலிக்க கிறிஸ்தவர்களால் ஓரம் கட்டப்பட்ட ஒரு பக்தி முயற்சியாக முன்னோரிடமிருந்த பழக்கமான உபவாசம் இன்று மைய கருத்தை நமக்கு தெரிவிக்கின்றது. அன்புக்குரியவர்களே, ஒரு நபர் ரொம்ப குண்டாக இருந்தாராம், ரொம்ப உடல் பருமாயிருச்சு, ரொம்ப ரொம்ப குண்டாயிருச்சு. உடனே அவங்க ஒய்ஃப் ஆனால் ஒல்லியாக இருந்தாங்க. எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் எல்லோரும் அவங்கள ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி ஒல்லியாக இருக்கிற மனைவிக்கு இப்படி நல்ல பல்கியாக ஒரு ஆள் இருக்கார் அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேலி பண்ணுவாங்க. அதனால் அந்த மனைவிக்கு ரொம்ப வருத்தமாயிருச்சு. வாங்க ஒரு நாள் போய் டாக்டரை பார்ப்போம், உங்களுக்கு உடம்பு குறையிறதுக்கு ஏதாவது டாக்டர்கிட்ட மருந்து வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போய் டாக்டரை பார்க்குறாங்க. டாக்டர் சொல்கிறாரு, உங்களுக்கு சுகர் இருக்கா, இல்லை, பிபி இருக்கா, எதுவும் இல்லை. சரி, நீங்கள் சாப்பிட்ற ஐட்டம் என்ன அப்படின்னு, காலை உணவு என்ன, மதிய உணவு என்ன அப்படின்னு நல்ல தெளிவாக ஆழமாக கேட்ட பிறகு டாக்டர் சொல்லியிருக்காரு, நான் சொல்கிறேன்னு கோச்சிக்காதீங்க, உங்களுடைய உடல் எடை குறைய வேண்டும், அல்லது உங்களுடைய அந்த உடம்பு இன்னும் ஒல்லியாக வேண்டும் என்றால் நீங்கள் ஒரு சில கடமைகளை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, என்ன டாக்டர் என்னென்ன சொல்லுங்கள் அப்படின்ட்டு இருக்காரு. அப்போ நீங்கள் காலையில் 2 இட்லி, நைட்டுக்கு 2 இட்லி, மதியம் சாப்பிட்டுக்கோங்க, காலையில் 2 இட்லி மதியம் 2 இட்லி மட்டும் சாப்பிட்டா போதும் அப்படின்னு. அப்படியா டாக்டர், சரி அப்படின்ட்டு ரெண்டு பேரும் கணவனும் மனைவியும் எழுந்து போயிருக்கிறாங்க. எழுந்து போய் அந்த கதவை தாண்டறதுக்கு முன்னாடி அவருக்கு டவுட் வந்துருச்சு, இன்னும் டாக்டர்கிட்ட ஒரு டவுட் கேட்டுக்கணும், என்னங்க டவுட்டு, பேசாமரு அப்படின்னு போய் டாக்டர்கிட்ட கேட்டிருக்காரு. டாக்டர், அந்த 2 இட்லி காலையிலையும் நைட்டு சொன்னீங்களே, அது சாப்பிட்றதுக்கு முன்னாடியா அல்லது சாப்பிட்றதுக்கு பின்னாடியான்னு கேட்டாராம். ஏன்னா அந்தளவுக்கு அதிகமாக சாப்பிடுகிறவர் அவர். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உபவாசம் இருப்பது என்பது மிக மிக கடினமான காரியமாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு சொல்கிறார், உபவாசித்து ஜெபித்தால்தான் இப்பேற்பட்ட தீய சக்தி பேய் போகும். எப்பேற்பட்ட தீய சக்தி! இன்றைக்கி பேய் பிசாசுனாவே நம்ம பலவிதமான தவறான எண்ணங்கள் கொண்டு இருக்கிறோம். இன்றைய முதல் வாசகமும் அருமையாக அற்புதமாக இதற்கு அர்த்தம் கொடுக்கக்கூடிய வாசகமாக அமைந்திருக்கிறது. நம்முடைய யாக்கோப்பு அழகாக சொல்லியிருக்கிறார், 2 விதமான ஞானம் இருக்கிறது, விண்ணக ஞானம், மண்ணக ஞானம். மனித அறிவு, கடவுளின் அறிவு. கடவுளுடைய அறிவு தான் ஞானம். இந்த மன நம்முடைய யாக்கோப்புடைய கருத்துப்படி பேய்த்தன்மை வாய்ந்தது என்று சொல்கிறார். எதை? இந்த மண்ணக ஞானத்தை. மண்ணக ஞானம் எப்படி இருக்கும் என்றால் மண்ணுலகை சார்ந்தது.
இங்கே தான் கட்சி மனப்பான்மை இருக்கும், பொறாமை இருக்கும், போட்டி மனப்பான்மை இருக்கும். மற்றவங்க உயர்வது, மற்றவர்கள் வளர்ச்சி அடைவது நமக்கு பிடிக்காது. எனவே அவர்களை எப்படியாவது கவிழ்க்க வேண்டும் என்று சொல்லி கங்கணம் கட்டிக்கொண்டு மற்றவர்களை பழிவாங்கும் எண்ணம், மற்றவர்கள் மீது கொண்டிருக்கின்ற வன்மம், இப்படிப்பட்ட எண்ணங்கள் தான் தீய சக்திகள் என்று யாக்கோப்பு தெல்ல தெளிவாக சொல்கிறார். அன்பு நெஞ்சங்களே, இன்னைக்கு அந்த தீய எண்ணங்கள் பேய் யாருக்கு இருக்கு, பேய் பிடிச்சிருக்கா, அவங்களுக்கு பிடிக்கலையா அப்படிங்கிற ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கிறது. ஒரு சில நேரம், ஒரு சில தருணம் வந்து எங்களை போன்ற கவுன்சிலிங் படித்த ஃபாதர்கிட்ட வந்து கூட்டி வந்து, ஃபாதர் இந்த பையனுக்கு பாருங்கள், ஏதாவது தீய ஆவி பிடிச்சிருக்கான்னு பாருங்கள், உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு ஒரு சில நேரம் எங்களை ஜோசியக்காரனை மாற்றிடுறீங்க நீங்கள். அதனால் வந்துட்டு ஃபாதர் நீங்கள் சொல்லுங்கள், ஏதாவது தீய சக்திகள் இருக்குதா, அப்படி இருக்குதா, இப்படி இருக்குதா அப்படின்ட்டு எங்களையும் குழப்பத்தில் ஏற்படுத்தி விட்டிருக்காள். நாங்களும் கொஞ்ச நேரத்தில் குழப்பம் ஆயிடுறோம். ஆக அன்பு நெஞ்சங்களே, இன்று நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, நீங்களும் நானும் சரி தீய எண்ணங்களால் என்று தூண்டப்படுகிறோமோ அப்பொழுது தீய சக்தி நம்மிடத்து வேலை செய்யும். இன்று நாம் பயன்படுத்துகிற அலைபேசியாக இருக்கலாம், நாம் உச்சரிக்கின்ற வார்த்தைகளாக இருக்கலாம், நாம் சிந்திக்கின்ற சிந்தனைகளாக இருக்கலாம், அனைத்திலும் பரிசுத்தமாக இருந்து நன்றாக ஜெபித்து நம்முடைய ஒவ்வொரு வார்த்தையும் ஆசீர்வாதத்தின் வார்த்தையாக அமையும் பொழுது, மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியாக, மற்றவர்களை மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய வார்த்தையாக அமையும் பொழுது, கண்டிப்பாக அந்த வார்த்தைகள் நமக்கும் பயனளிக்கும், பிறருக்கும் பயனளிக்கும். ஆனால் தெரிந்தோ தெரியாமலோ நமது மனதுக்குள் ஏகப்பட்ட தீய எண்ணங்கள் இருக்கின்றன. தீய எண்ணங்கள் தான் தீய சக்திகளாக உருவெடுக்கின்றன. இன்று இப்படிப்பட்ட தீய எண்ணங்கள், இன்னைக்கு நானும் பல இடங்களில் பாவசனை கேட்டேங்க, பல இடங்களில் பாவசனை கேட்குறேன். எல்லாருமே ஒரு அர்த்தமுள்ள பாவசனை பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக இல்லை, ஏதோ கடமைக்காக வர்றாங்க. அதுவும் இந்த பெண்கள் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். வந்து பாவசனை உட்காந்துருவாங்க, சுவாமி நான் பாவி, என் பாவங்களை மன்னின்னு சொல்லிட்டு, அதை கூட சில பேர் சொல்ல மாட்டுறாங்க. தொடக்கத்தில் தந்தை மகன் தூயாவி சாமியாரே போட வேண்டியதாக இருக்குது, அதன் பிறகு ஒரே அடி ஃபாதர், ஒரே திட்டு ஃபாதர், ஒரே உத ஃபாதர், என்னடா அந்த அம்மா என்ன சொல்லுவோன்னு தெரியலேன்ட்டு, சரிம்மா அப்படின்னு கேட்டோம்னா, இதெல்லாம் யாருமா செஞ்சா அப்படின்னா, என்னுடைய கணவர் ஃபாதர், ரொம்ப மோசம் ஃபாதர், ரொம்ப மோசம், வாயத்திறந்தாலே கெட்ட வார்த்தை ஃபாதர், வாயத்திறந்தாலே கெட்ட வார்த்தை, வயத்திறந்தாலே ஒரே கோப வார்த்தை, கோபம் கோபம், ஒன்றும் முடியலை ஃபாதர். நான் சொன்னது, அம்மா நீங்கள் இப்போ பாவம் செய்த மண்ட வந்தது உங்கள் பாவங்களுக்காக, உங்கள் கணவனுடைய பாவங்களுக்காக இல்லை. ஒரு முறை கூட அருட்தந்தை ஆல்பர்ட் அவர்கள் அழகாக தன்னுடைய மறைவுரையில் சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்குது. ஒரு சில நேரம் நம்முடைய பாவங்களுக்காக நம்ம பாவ மன்னிப்பு பண்ண வர்றதில்லை, பாவ சங்கீர்த்தனம் பண்ண வர்றதில்லை, மாறாக நம்முடைய கணவருடைய பாவங்களை நினைத்து அதற்காக மன்னிப்பு கேட்க வரும். கண்டிப்பாக ஒரு அருமையான பழமொழி இருக்குது, குறத்தி பிள்ளை பெற்றுக்க குறவனாக மறந்து சாப்பிட முடியும். உங்களுடைய கணவர் பாவம் செய்தால் அவர் தனியாக பாவ சங்கீர்த்தனம் எடுக்க வேணும். நீங்கள் இங்கே வந்து ஒரு சில பேர் அந்த பாவ சங்கீர்த்த நேரத்தில் தன்னை நியாயப்படுத்தக்கூடியவராக இருக்கிறாங்க. நான் எப்போவுமே கோவப்பட மாட்டேன் பாதை, எப்பப்போ பிள்ளைங்க என் பேச்சை கேட்கலையோ அப்போ நான் கோவப்படுவேன், எப்பம்மா கேட்கல, எப்போவுமே கேட்கறதில்ல. ஆக இன்று அன்பு நெஞ்சங்களே, தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், கோபம், பொறாமை, புரணி பேசுதல், இது அனைத்தும் நம்முடைய வாழ்க்கையில் தீய சக்திகளாக உருவெடுக்கின்றன. அதனால தான் சில பேர் கோவப்படுறப்ப ஏன் இப்படி பிசாசு மாதிரி பேய் மாதிரி கோவப்படுற அப்படிம்பாங்க. உண்மையை சொல்லப்போனால் அந்த தீய எண்ணங்கள் நம்மிடத்தில் இருந்தால் கண்டிப்பாக தீய சக்திகள் நம்மிடத்தில் ஆதிக்கம் செய்யும். ஆக இன்று முதல் வாசகத்தில் அருமையாக யாக்கோப்பு சொல்கிறார், இப்படிப்பட்ட எண்ணங்கள் வேண்டாம், உங்களிடத்து இருக்கக்கூடாது, மன்னக ஞானம் வேண்டாம், மாறாக விண்ணக ஞானம் வேண்டும். விண்ணக ஞானம் எப்படி இருக்கும் என்றால் அது தூய்மையாகும், அமைதியை நாடும், பொறுமை கொள்ளும், இணங்கி போகும் தன்மையுடையது, இணங்கி போகக்கூடியது. ஆக அன்பு நெஞ்சங்களே, கண்டிப்பாக நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் இந்த கோபத்தை வெல்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கோபத்தை வெல்ல முடியவில்லை. ஆனால் ஒன்றே ஒன்று நான் என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தை சொல்கிறேன், உடல் இச்சை, கோபம், மோகம், பொறாமை, புறணி பேசும் எண்ணம், ஊடகத்துக்கு அடிமை போன்ற அத்தனை விதமான தீய சக்திகளிலிருந்து நீங்கள் விடுதலை பெற வேண்டுமென்றால் அனுபவித்து சொல்கிறேன், உபவாசம் இருந்து பாருங்கள், விரதம் இருந்து பாருங்கள். நம்முடைய முன்னோர்கள் அதை செய்தார்கள், மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்தார்கள், மதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை அந்தவன்ட்டிய வேண்டி விரதம் இருந்தாங்க. முதல் சனிக்கிழமை மாதாவிட்ட வேண்டி விரதம் இருந்தாங்க. ஒவ்வொரு நல்ல உள்ளங்கள் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை விரதம் இருப்பார்கள் மாதாவுக்காக. எனக்கு நன்றாக தெரியும், 62 வயதில் எனது தந்தை இறந்து போனார்கள். ஆனால் இறக்கும் வரை செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை 2 நாட்கள் விரதம் இருப்பார்கள். சரி, இன்றைக்கி விரதம் இருந்தால் சாப்பிடாமல் இருந்தால் என் உடம்புக்கு கெடுதல் ஆகிடும் ஃபாதர் அப்புடின்னு சொல்லிவிட்டு, இன்றைக்கி உண்மையாக சொல்கிறேன், அதிகமாக சாப்பிட்றதால தான் நமக்கு நோய் வருதே தவிர குறைவாக சாப்பிட்டால் கண்டிப்பாக நோய் வராது. ஒரு மருத்துவர் சொல்கிறார், அதுவும் உலக புகழ்பெற்ற ஒரு மருத்துவர் சொல்கிறார், எவ்வளவுக்கு எவ்வளவு குறைவாக சாப்பிடுகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்கள் நோய்களிலிருந்து விடுதலை பெறலாம் என்று சொல்லியிருக்கிறார். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் அதிகமாக நடக்கின்றீர்களோ அந்த அளவுக்கு எங்களை போன்ற மருத்துவர்களிடமிருந்து நீங்கள் தூரமாக இருக்கலாம் என்று சொல்கிறார். அன்பு நெஞ்சங்களே, உபவாசம் இருப்பது ஃபாதர் சாப்பிடாமல் இருக்குதான் எனக்கு மயக்கமாக இருக்குது அப்படின்னு ஒரு சில பேர் டயபெட்டிஸாக இருக்கலாம் அல்லது உடல் சோர்வு இருக்கலாம். அதனால் உங்களுக்கு சொல்கிறேன், 3 வகையான உபவாசம் இருக்கிறது. எளிமையான உபவாசம், கடுமையான உபவாசம், தீவிரமான உபவாசம். என்னுடைய மறைவுரைகளில் பல இடங்களில் நான் சொல்லியிருக்கிறேன் அன்பு நெஞ்சங்களே. எளிமையான உபவாசம் என்றால் என்ன? நான் ஒரு 8 இட்லி சாப்பிட்றேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எடுத்துக்காட்டுக்கு 4 இட்லி சாப்பிட்டுட்டு 4 இட்லி சாப்பிடாம நான் தியாகம் செய்தால் அதுதான் எளிமையான விரதம், எளிமையான உபவாசம். 2வது கடுமையான உபவாசம். இது எப்படின்னா, கடுமையான உபவாசங்கிறது சாப்பாடு வேண்டாம் ஆனால் காஃபி டீ பிஸ்கெட்டு கொஞ்சம் எடுத்துக்கலாம் அப்படிம்பாங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, நான் சின்ன வயசில் இருந்து பார்த்தப்ப எங்கள் அப்பா விரதம் இருப்பாங்க, ஆனால் இருந்தாலும் அந்த காஃபி போடு அப்படிம்பாங்க, அம்மாவை ரஸ்க் எடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அம்மா சொல்லுவாங்க, ஆமாம் இதுக்கு நீங்கள் விரதம் இருக்காமே இருந்தலாம், என்ன போங்க ரஸ்க்கு சாப்பிட்றீங்க அப்படிம்பாங்க. அவர்களுக்கு புரியவில்லை. ஆனால் உண்மையாக சொல்லப்போனால் இந்த 2வது விதமான உபவாசம் காஃபி டீ மற்ற பிஸ்கட் ஏதாவது சாப்பிட்டுட்டு விரதம் இருப்பது, சாப்பாடு மற்றையும் தவிர்த்து மற்றதை எடுத்துக்கொள்வது. அடுத்தது தீவிரமான உபவாசம். தீவிரமான உபவாசம் என்பது தண்ணீரை தவிர மற்ற இனத்தையும் தொடர்பு கிடையாது. ஒரு சில பேர் தண்ணியை கொடுக்க மாட்டாங்க, இது இருக்கலாம், ஒரு சில பேருக்கு முடிந்தால் இருக்கலாம், கண்டிப்பாக இருக்கலாம். இப்போ இந்த 3 நிலைமையில் ஏதாவது ஒன்றை கடைபிடிக்க முடிந்தால் தயவு செய்து கடைபிடியுங்கள். ஒரு முறை கூட ஒரு அடிச்சகுதியிடம் பேசிக்கிட்டு இருந்தேன், இந்த எளிமையான விரதத்தை பற்றி பேசும்பொழுது அவங்க சொன்னாங்க, ஃபாதர் உண்மையிலேயே முழுவதுமாக சாப்பிடாமல் இருப்பதை விட கொஞ்சம் சாப்பிட்டு கொஞ்சம் சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டம் ஃபாதர் அப்படின்னாங்க. ஏன்னா நல்ல டேஸ்ட்டாக சமைச்சிருக்காங்க, மீன் குழம்பு அல்லது கறி குழம்பு அல்லது தக்காளி சட்னி, நம்முடைய தேங்காய் சட்னி, அதை எடுத்துகிட்டு 2 இட்லி எடுத்துட்டு இன்னும் 2 தோசை சாப்பிட்லாமா, 2 இட்லி சாப்பிட்லாமா அப்படின்னு எண்ணம் இருந்தும் வேண்டாம் என்று ஒதுக்குவது ரொம்ப கடினமாக இருக்கும். ஆக அன்பு நெஞ்சங்களே, இந்த 3 விதமான எளிமையான உபவாசம், கடுமையான உபவாசம், தீவிரமான உபவாசம், இதை 3லும் எதை நீங்கள் கடைபிடித்தாலும் ஒரே விதமான ஆசீர்வாதம் கிடைக்கும். ஒரு சில பேர் நினச்சிக்கலாம், எளிமையான உபவாசம் இருந்தால் எங்களுக்கு 40 விழுக்காடு ஆசீர்வாதம் கிடைக்கும், கடுமையான உபவாசம் இருந்தால் அது 60 விழுக்காடு ஆசீர்வாதம் கிடைக்கும், தீவிரமாக இருந்தால் தான் 100 மடங்கு கிடைக்கும். அப்படி அல்ல, கடவுளுக்காக ஏதேனும் ஒன்றை நாம் ஒதுக்கி தியாகம் செய்தால் கண்டிப்பாக கடவுள் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அன்பு நெஞ்சங்களே, இப்படி உபவாசம் இருந்தால் விவிலியத்தில் என்ன ஆயிற்று என்பதை பார்க்கிறோம். உபவாசம் இருந்து இன்னைக்கு விவிலியத்தில் பார்க்குறோம், நற்செய்தியில் பார்க்குறோம். இதே அப்போஸ்தலர்கள் நாம் பார்க்கிறோம் அன்பு நெஞ்சங்களே, இதே அப்போஸ்தலர்களுக்கு கடவுள் மார்க்கு நற்செய்தி 3வது அதிகாரம் 14-15 வசனத்தை பார்க்குறோம். இதே 72 சீடர்களை அனுப்பும் பொழுது இதே அப்போஸ்தலர் வந்து சொன்னது, அவங்க உங்கள் பேரை சொன்னோடனே தீயாவி ஓடுதுன்னு சொன்னாங்க, ஆனால் இன்னைக்கு அவங்களால ஓட்ட முடியல தீய சக்தியை. ஏனென்றால் அவர்கள் உபவாசம் இருந்து இறைவனோடு ஜபத்தில் இணைய தவறிவிட்டார்கள். இன்னைக்கு கடவுள் இது போல நான் போதிக்கின்ற குருக்களாக இருக்கலாம், அல்லது ஜபக்கூட்டத்தில் பங்கெடுக்கின்ற அருமையாக ஜெபிக்கின்ற குணமாக்கும் வல்லமை கொண்ட போதிக்கும் வல்லமை கொண்ட எத்தனையோ இறை மக்களாக இருக்கலாம், அருட்கண்ணீர்களாக இருக்கலாம், நமக்கு திறமைகள் கிடைத்து விட்டது என்பதற்காக, நம்மை மகிமைப்படுத்துவதற்காக தாழ்ச்சியான உள்ளத்தோடு இல்லாமல் தலைகணத்தோடு நாம் அந்த கொடைகளை பயன்படுத்தும் பொழுது அது வீணாய் போகிவிடுகின்றன. இன்னைக்கு சீடர்கள் தங்களுக்கு அந்த திறமை இருக்கு என்பதை உணர்ந்து தங்களுடைய திறமையை, தங்களுடைய அந்த கெப்பாசிட்டியை, தங்களுடைய ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு மெத்தன போக்கில் குணமாக்க பார்க்கிறார்கள். குணமாக்க முடியவில்லை. எப்படிப்பட்ட ஆசீர்வாதமிக்க குருக்களாக இருக்கலாம், கன்னியர்களாக இருக்கலாம், ஆயர்களாக இருக்கலாம், இறைமக்களாக இருக்கலாம், நாம் ஆண்டவரை சார்ந்து வாழ வேண்டும். இன்று இந்த மறையுறைக்கு ஆக மறைக்குறை நிகழ்த்துவதற்காக நான் தயாரிப்பதற்கு முன்பாக கூட ஆண்டவரிடம் வேண்டின, ஆண்டவரே நீ தான் எமக்கு ஞானத்தை கொடுக்க வேண்டும், என்னுடைய திறமை போதாது. ஆக இன்று நாம் உபவாசம் எதற்காக இருக்க வேண்டும் என்று சொல்லப்போனால், முதலில் அருமையாக சொல்கிறார்கள் மார்க்கு நற்செய்தி முதல் அதிகாரம் 12:13, ஆண்டவர் இயேசு தன்னுடைய பணியை தொடங்குவதற்கு முன்பாக 40 நாட்கள் வனாந்தரத்திலே பாலை வனத்தில் விரதம் இருக்கிறார், உபவாசம் இருக்கிறார். ஒரு பணியை தொடங்குவதற்கு முன்பாக, ஒரு முக்கியமான வேலையை தொடங்குவதற்கு முன்பாக கண்டிப்பாக நீங்கள் உபவாசம் இருந்து ஜெபித்து பாருங்கள். அது ஆசீர்வாதமாக இருக்கும். எத்தனையோ பேர் இன்னைக்கு கல்யாணம் பண்ணிட்டு பிரச்சனையில் வர்றாங்க, கவுன்சிலிங்க்கு எத்தனையோ பேர் வர்றாங்க, குடும்ப பிரச்சனை தான், கல்யாணம் பண்ணுறது தெரியாமல் பண்ணிட்டோம் ஃபாதர், இப்படி பண்ணிட்டோம் அப்படி பண்ணிட்டோங்க. உங்களுக்கு ஒரு முடிவு எடுக்க நேரம் வரும் பொழுது தயவு செய்து உபவாசம் இருங்கள். அன்னைக்கு ஒரு நாள் உபவாசம் இருந்து ஆண்டவரே இந்த முடிவு நல்ல முடிவாக இருக்கணுமா, அதுக்கு நீங்கள் தான் ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி நீங்கள் தயவு செய்து உபவாசம் இருங்கள். ஏன்னால் ஆண்டவர் இயேசுவை எவ்வளவு வல்லமை கொண்டவர், எவ்வளவு ஆசீர்வாதம் மிக்கவர், ஆண்டவரே நமக்கு அந்த ஒரு எடுத்துக்காட்டாய் தன்னுடைய வாழ்க்கையில் காண்பித்திருக்கிறார் உபவாசம் இருப்பது. இரண்டாவதாக, உபவாசம் ஏன் இருக்க வேண்டுமென்றால், கடவுளின் ஞானத்தை பெறுவதற்கு நாம் உபவாசம் இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் புத்தகம் 14:23 பார்க்கிறோம், மூப்பர்களை நியமிக்கின்றார்கள், அந்த மூப்பர்கள் இறை ஞானத்தை பெறுவதற்காக உபவாசம் இருக்கிறார்கள், விரதம் இருக்கிறாங்க. மிக மிக முக்கியமானது. இன்று இறை மக்களை கட்டி காக்கக்கூடிய கடமையை கொண்ட குருக்கள், ஆயர்கள், அருட்கணியர்களாகிய நாங்கள் உங்களை, உங்களுக்கு நல்ல முறையில் வழிநடத்த வேண்டுமென்றால், அன்று சாலமோன் கேட்டதைப் போல இறை ஞானம் வேண்டும். ரொம்ப கஷ்டம் இல்லைனா, உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு இணங்க நாங்கள் வாழ்வது ரொம்ப கஷ்டம், உங்களை திருப்திப்படுத்துவது ரொம்ப கஷ்டம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் உபவாசம் இருந்து ஜெபித்தால் கண்டிப்பாக அது எங்களுக்கு பயனாக இருக்கும். எனவே மூன்றாவதாக என்ன சொல்கிறார்கள் என்றால், நீங்கள் விடுதலை பெற வேண்டும் என்றால் உபவாசம் இருக்க வேண்டும். எஸ்ரா புத்தகத்தில் 8:21-23 பார்க்கிறோம், எஸ்ரா இறை வாக்கினர் அந்த இஸ்ரேல் மக்களிடம் கேட்கிறார், நோன்பிருந்து ஜெபியுங்கள். நாம் விடுதலை பெற வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்றால் நோன்பிருந்து ஜெபியுங்கள் என்று சொல்கிறார். நோன்பிருந்து அனைத்து மக்களும் ஜெபித்து அங்கே வெற்றி பெறுகின்றார்கள். நான்காவதாக, துக்கத்தை அனுசரிக்க விரதம் உபவாசம் இருக்க வேண்டும். நெகேமியா புத்தகம் 1:4 உள்ள வசனத்தில் பார்க்கிறோம், நெகேமியா இறை வாக்கினர் உபவாசம் இருந்து துக்கத்தை அனுசரிக்கிறார். ஒருவருடைய இறப்பு வந்து விட்டதென்றால் அந்த இறந்த ஆன்மாவுக்காக நோன்பிருந்து ஜெபித்து பாருங்கள். உத்தரிக்க ஸ்தலத்து ஆத்மாக்களுக்காக நோன்பிருந்து ஜெபித்து பாருங்கள். ஐந்தாவதாக, யோனா புத்தகத்திலே பார்க்கிறோம் அன்பு நெஞ்சங்களே, 3:10 அருமையாக இஸ்ரா அந்த மக்களை, நினைவே மக்களை மனம் மாற்றுவதற்கு யோனா இறைவாக்கின வழியாக கடவுள் சொல்கிறார், நோன்பிருந்து சாக்கு உடை உடுத்தி சாம்பலில் அமர்ந்து ஜெபியுங்கள் என்று சொல்கிறார். அவர்கள் இருக்கிறார்கள், அப்படி உபவாசம் இருந்து ஜெபித்ததனால் அவர்களை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட ஆண்டவரே தனது எண்ணத்தை மாற்றிக்கொள்கிறார். எவ்வளவு பாருங்க, அப்ப கடவுள் நம்மை தண்டு, கடவுள் ஒருவேளை நம்முடைய பாவத்துக்கு தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சா கூட நாம் உபவாசம் இருந்து ஜெபித்தால் அது ஆசீர்வாதமாக மாறிவிடும். ஆறாவதாக, அன்பு நெஞ்சங்களே, இயேசு ஆண்டவரை ஆராதிக்க நாம் உபவாசம் இருக்க வேண்டும். லூக்கான செய்தி 2:37 பார்க்கிறோம், 84 வயது நிரம்பிய அண்ணா என்ற இறைவாக்கினர் கைம்பன் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு ஆலயத்திற்கு வந்தார். உபவாசம் இருந்து ஜெபிக்கும் பழக்கம் அவரிடம் இருந்ததாக நற்செய்தியை நாம் வாசிக்கின்றோம். இறுதியாக ஏழு எப்பொழுதுமே ஆசீர்வாதமாக இருக்கும். ஏழாவதாக, நாம் வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் உபவாசம் இருந்து ஜெபிக்க வேண்டும். நீதி தலைவர்கள் புத்தகம் 20:26 பார்க்கிறோம்,
மக்கள் அனைவரும் இஸ்ரேல் மக்கள் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறார்கள், அவர்களுக்கு வெற்றி கிடைக்கிறது. ஆக இந்த ஏழு ஆசீர்வாதங்களை நாம் பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக உபவாசம் இருக்க வேண்டும். எனவே அன்பு நெஞ்சங்களே, மூன்று வகையான உபவாசத்தை பார்த்தோம். ஏதேனும் ஒன்றையாவது கடைபிடித்து கண்டிப்பாக கடவுளிடம் ஜெபித்து பாருங்கள். நீங்கள் இப்படி உபவாசம் இருந்து ஜெபிக்காத வரை உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற, உங்களை அடிமைப்படுத்துகின்ற இந்த பொறாமை, கோபம், ஆணவம், மோகம், உடலீச்சை போன்ற எந்த விதமான தீய சக்திகளும் நமக்கு, தீய சக்திகளிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்காது. ஆக அன்பு நெஞ்சங்களே, கண்களை மூடுவோமா? கண்களை மூடி ஒரு நிமிடம் ஜெபிப்போம். அன்பு இயேசுவே, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அன்பு இயேசுவே, ஏதோ உம்முடைய அருளினால், ஆசிரியினால், இறக்கத்தினால் நாங்கள் அதிக அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம், கொடைகளை பெற்றிருக்கிறோம் ஆண்டவரே. எத்தனை கொடைகளை, திறமைகளை நாங்கள் கொண்டிருந்தாலும் உம்முடைய அருட்துணை இல்லாமல் நாங்கள் அதிசயங்களையும் அற்புதங்களையும் எங்களது வாழ்க்கையில் நிகழ்த்த முடியாது, அனுபவிக்க முடியாது என்பதை உணர்ந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ சீடர்களைப் போல நாங்கள் வெறுங்கையோடு உம்மிடம் ஜெபிக்கிறோம். சீடர்கள் இயலாதவர்களாய், அந்த தீய சக்தியை ஓட்ட முடியாதவர்களாய் உம்மிடம் கேட்டது போல நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, ஏன் என்னுடைய கோபத்திலிருந்து நான் விடுதலை பெற முடியவில்லை? என்னுடைய பொறாமிலிருந்து நான் விடுதலை பெற முடியவில்லை? என்னுடைய உடல் இச்சையிலிருந்து நான் விடுதலை பெற முடியவில்லை? இயேசுவே, நாங்கள் கேட்கின்ற அத்தனை கேள்விக்கும் நீர் என்று பதில் கொடுத்திருக்கின்றீர். உம்மை போல உபவாசம் இருந்து ஜெபித்தால் எங்களுக்கு விடுதலை கிடைக்கும், வெற்றி கிடைக்கும், பாவ மன்னிப்பு கிடைக்கும் என்பதை உணர்ந்து அன்பு இயேசுவே, எங்களால் இயன்றவரை தியாகங்கள் செய்து உம்மோடு இணைந்து ஒவ்வொரு நாளும் ஜப வீரர்களாக, மண்டியிட்டு ஜெபிக்கக்கூடிய ஜப வீரர்களாக மாற எங்களை தொடர்ந்து ஆசீர்வதிக்க வேண்டிமை மன்றாடுகிறோம். எங்கள் ஜெபம் கீழ் நல்ல பிதாவே, ஆமென்.